நமக்கானதை தேடாதிருப்பதே ஜெயத்தின் சிகரம். நாட் சீக்கிங் அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட்.
அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரத்தின் வல்லமையோடு எங்கள் மத்தியிலே உலாவி தேவரீர் உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை யாவரையும் நிறைத்து நொறுங்குண்ட இருதயங்களை கட்டி சிறைப்பட்டவருடைய சிறையிருப்பை விடுதலையாக்கி இவ்விதமாய் தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஜெயங்கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னதென்ற அவருடைய கண்கள் காணும்படி மனக்கண்களை பிரகாசிக்க செய்து வளமையாய் இந்த வேலையை ஆண்டுகொள்ள நாங்கள் ஜெபம் செய்கிறோம். உங்களுடைய வார்த்தையை தாங்கி வரும் உங்களுடைய தாசனை அபிஷேகித்தலும் எல்லா உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாக கிரியை செய்கின்ற எண்ணங்களையும் அந்தகார லோகாதிமுடைய கிரிகளையும் இயேசு நாமத்தில் நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். பூர்ண விடுதலையோடு என் மத்தியில் உலாவீராக, உங்களுடைய நாமத்தை என் மத்தியில் மகிமைப்படுத்துவீராக. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென்.
This morning we were thinking about the calling we have to reflect the likeness of God.
தேவனுடைய அந்த சாயலை பிரதிபலிப்பது என்பதுதான் நம்முடைய அழைப்பாய் இருக்கிறது என்பதை குறித்து காலையில் நாம் தியானித்தோம்.
You see, man is basically a selfish creature.
அடிப்படையிலேயே மனிதன் ஒரு சுயநலம் உள்ள ஒரு ஜீவியாய் இருக்கிறான்.
And we must see that that is the cause of all of our problems.
நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுதான் அடிப்படை காரணம் என்பதை நாம் உணர வேண்டும்.
That always I seek my own.
எப்பொழுதுமே நான் எனக்கானதையே தேடுகிறேன்.
And if we remain like that,
இப்படியே நீங்கள் இருப்பீர்கள் என்றால்,
we will never become victorious Christians.
ஒரு காலம் நாம் வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாய் மாற முடியாது.
The great difficulty that God has is to deliver us from seeking our own.
தேவனுக்கு இருக்கக்கூடிய கடினமான ஒரு பணி என்னவென்றால், அந்த நமக்கானதை நாம் தேடுகிறோமே அதிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதுதான்.
To forgive our sins,
நம்முடைய பாவங்களை மன்னிப்பது என்பது,
it was very difficult for God because he had to send his son to die for us.
அதும் தேவனுக்கு கடினமான ஒரு காரியம், ஏனென்றால் அவர் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக மரிக்க முடியாய் அனுப்ப வேண்டியிருந்தது.
But now that Jesus has died, it's very easy for God to forgive our sins.
இப்பொழுது இயேசு மரித்து விட்டபடியாலே நம்முடைய பாவங்களை மன்னிப்பது என்பது தேவனுக்கு எளிதான ஒரு காரியமாய் மாறி இருக்கிறது.
We know that as soon as we confess our sins, he forgives us.
நம்முடைய பாவங்களை மன்னித்த மாத்திரத்திலே அவர் நமக்கு மன்னிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
But what is it that God finds difficult?
நம்மிடத்திலே கடினமான ஒரு பணியாக தேவன் எதை எண்ணுகிறார்?
He finds it difficult to deliver even his own children from seeking their own.
தம்முடைய சொந்த பிள்ளைகள் தனக்கானதையே தேடுகிறார்களே, அந்த சுயநலமான வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்குவதுதான் தேவனுக்கு கடினமான ஒரு பணியாக இருக்கிறது.
See these words of Jesus in Matthew chapter 7,
மத்தேயு 7 அதிகாரத்திலே
13 and 14.
13 14 வசனங்களை, இயேசுடைய வார்த்தைகளை கவனியுங்கள்.
Matthew 7 verse 13 and 14.
மத்தேயு 7 அதிகாரம் 13 14 வசனங்கள்.
Jesus spoke here saying that the way to life is very narrow.
ஜீவனுக்கு போகிற அந்த வழியானது மிகவும் குறுகினதா இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார்.
He told us to enter by this narrow gate.
இந்த இடுக்கமான வாசல் வழியாய் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார்.
Because he said in verse 14, the way that leads to life is very narrow and very few people find it.
ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்கிறார்.
A lot of people who claim to be born again, they haven't found the way to life.
மறுபடியும் பிறந்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் இன்னும் அந்த ஜீவனுக்கு போகிற வாசலை வழியை கண்டுபிடிக்காமல் இருக்கிறார்கள்.
I'm not talking about forgiveness of sins.
நான் இப்பொழுது பாவ மன்னிப்பை குறித்து பேசவில்லை.
I'm talking about life.
நான் ஜீவனை குறித்து பேசுகிறேன்.
Jesus said, I am the way, the truth and the life.
நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார்.
I'm talking about that life.
இந்த ஜீவனை குறித்து தான் நான் பேசுகிறேன்.
The life of Jesus.
இயேசுனுடைய அந்த வாழ்க்கை.
How can I as a human being come into that life
manushana irukkira naan andha vaalkaikkullaga jeevanukkullaga eppadi varamudiyum
they could not experience this in the old testament
palaiya erpaattu kaalangalile janangalai idai anubavikka mudiyavillai
they could try and be good in the old testament
palaiya erpaattile nallavargalaga irukka vendum endru muyichithaargal
but they could not get life
anal andha jeevanai avargalal pera mudiyavillai
even if you kept all the commandments you could not get life
ella karpanigaliyum kai kondirundalum kuda andha jeevanai pera mudiyadhu
first of all nobody could keep all the commandments
mudhalavadhaga ella karpanigaliyum yaralum kadaipidikka mudiyavillai
but when jesus came
anal yesu varumbolude
he not only forgave our sins
nammudaiya paavangalai mannithathu mattumalla
he sent the holy spirit to give us life
நமக்குள்ளாக ஜீவனை கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்புகிறார்
the life of jesus
இயேசுனுடைய அதே ஜீவனை
now most christians when you look at them you don't see the life of jesus
அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இயேசுனுடைய வாழ்க்கை அங்கே நீங்கள் பார்ப்பதில்லை
there are christians in various churches with various denominations
அநேக சபைகளிலிருந்து வரக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அநேக சபை பிரிவிலிருந்து வருகிறவர்கள் இருக்கிறார்கள்
doctrines
வித்தியாசமான உபதேசங்களிலிருந்து வருகிறார்கள்
But in all the denominations you find people are seeking their own.
ஆனால் எல்லா சபை பிரிவுகளிலேயும் தனக்கானதையே தேடுகிற சுயநலம் உள்ளவர்களை தான் நாம் பார்க்கிறோம்.
And it is because we seek our own that we are defeated by sin.
நமக்கானதையே நாம் தேடுகிறபடியாலே தான் பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்.
We haven't found that way to life.
இன்னும் அந்த ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்காமல் இருக்கிறோம்.
We have found forgiveness of sins.
பாவ மன்னிப்பை கண்டுகொண்டோம்.
But the life of Jesus how to have that
ஆனால் இயேசுனுடைய அந்த ஜீவனை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது அதற்குரிய வழியை இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறோம்
and one of the great deceptions of satan
பிசாசுடைய மிகப்பெரிய ஒரு வஞ்சனை என்னவென்றால்
is to teach christians that the holy spirit came to teach you to speak in tongues
பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கொடுக்கப்படுவதே உங்களை அந்நிய பாஷை பேச வைப்பதுதான் என்று நம்ப வைத்து விட்டான்
I think the gift of tongues is a very good gift
அந்நிய பாஷை பேசுகிற வரம் மிகவும் நல்ல வரம் என்று நான் நம்புகிறேன்
I myself have exercised it for 32 years.
32 ஆண்டுகளாக நானும் இந்த அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன்.
But that's not why God gave me the Holy Spirit.
ஆனால் பரிசுத்த ஆவியானவரை இதை பேசுவதற்காக மட்டும் தேவன் எனக்கு கொடுக்கவில்லை.
The Holy Spirit came to give me life.
ஜீவனை கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வந்தார்.
The life of Jesus.
இயேசுவுடைய அந்த வாழ்க்கையை கொடுக்கும்படியாக.
Tongues is just a small gift that came along with it.
அதோடு கூட அந்நிய பாஷை வரம் என்பது ஒரு சிறு காரியம் தான்
the main thing is the life
பிரதானமான காரியம் அந்த ஜீவன்
so if you don't get this life
இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளாவிட்டால்
then you miss the main thing
பிரதானமான காரியத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள்
and that's why jesus said you very few find this way to life
மிகவும் சிலர் தான் இந்த ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறார்கள் என்று இயேசு அதனால தான் சொன்னார்
what was the main characteristic of the life of jesus
இயேசுனுடைய ஜீவனுடைய பிரதானமான தன்மை என்ன
It was not speaking in tongues because he never spoke in tongues.
அந்நிய பாஷையில் பேசுகிற காரியம் இல்லை ஏனென்றால் இயேசு அந்நிய பாஷையில் பேசவில்லை.
What was the main characteristic of the life of Jesus?
இயேசுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பிரதானமான தன்மை என்ன?
He never sought his own.
அவர் ஒரு காலம் தனக்கானதை தேடவில்லை.
He never did his own will.
தன்னுடைய சொந்த சித்தத்தை அவர் செய்யவே இல்லை.
All through his life
அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக
he sought the glory of the father
அவர் பிதாவுடைய மகிமையே தேடினார்
he always sought to do the will of god
எப்பொழுதே தேவ சித்தத்தையே செய்யும்படியாய் அவர் நாடினார்
not just once in a while all the time
எப்பவும் அப்பவுமாக அல்ல எல்லா நேரங்களிலேயும்
the sabbath day was not holy for him all days were holy
ஓய்வு நாள் மட்டும் அவருக்கு பரிசுத்தமான நாள் அல்ல எல்லா நாளுமே இயேசுவுக்கு பரிசுத்தமான நாளாய் இருந்தது
when there are so many churches in the world
உலகத்தில் எவ்வளவோ சபைகள் காணப்படுகிறது
so many different doctrines
வித்தியாசமான பலதரப்பட்ட உபதேசங்கள்
somebody asked me once
ஒருவரே என்னை பார்த்து ஒருவர் கேட்டார்
brother zack what is special about your church
சகோதர zack அவர்களே உங்களுடைய சபையை குறித்து விசேஷித்த காரியம் என்ன என்று கேட்டார்
what is the difference between your church and other churches
உங்களுடைய சபைக்கும் மற்ற சபைகளுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டார்
i say i am not here to compare our church with anybody
எங்களுடைய சபையை மற்ற சபைகளோடு கூட ஒப்பிடும்படியாக நான் இங்கே இல்லை என்று சொன்னேன்
that is for god to judge
அது தேவன் தான் நியாயம் தீர்க்கிறவர்
but i'll tell you one thing
ஆனால் ஒன்றை நான் சொல்கிறேன்
In almost all the churches I have gone
naan sendra kittatta ella sabaiyilume
the main thing is their sunday morning service
avargalude pradhanamana karyam nyayithukalamai kaalai aaradhanai than
that sunday morning service must be a wonderful service
nyayithukalamai காலை ஆராதனையானது ஒரு அற்புதமான ஆராதனையாக இருக்க வேண்டும்.
They must have good singing, good
preaching. நல்ல பாடல் இருக்க வேண்டும், நல்ல பிரசங்கங்கள் இருக்க வேண்டும்.
Or special meetings.
அல்லது சிறப்பு கூட்டங்கள்.
Once a year or twice a year.
வருஷத்திலே ஒரு முறையோ இரண்டு முறையோ நல்ல கன்வென்ஷன் கூட்டங்கள்.
I said in our church.
எங்களுடைய சபையிலே
Sunday is not the most important day.
மிக முக்கியமான நாள் ஞாயிற்றுக்கிழமை அல்ல.
In our church the most important days are Monday to Saturday.
எங்களுடைய சபைகளிலே முக்கியமான நாட்கள் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை.
How you live at home?
குடும்பத்திலே எப்படி வாழுகிறீர்கள்?
How you work in your office?
அலுவலகத்திலே எப்படி வேலை செய்கிறீர்கள்?
How you handle money?
பணத்தை எப்படி கையாளுகிறீர்கள்?
How you talk to the auto rickshaw driver?
ஆட்டோ ரிக்ஷா டிரைவரிடத்திலே எப்படி பேசுகிறீர்கள்?
How you talk to the porter who argues with you in the railway station?
ரயில்வே ஸ்டேஷனில் உங்களோடு கூட வாக்குவாதம் பண்ணுகிற அந்த சுமையை தூக்குகிறவரிடத்தில் எப்படி நீங்கள் பேசுகிறீர்கள்?
How you talk to your wife and husband at home?
குடும்பத்திலே மனைவியோடு கூட கணவனோடு கூட எப்படி பேசுகிறீர்கள்?
How you bring up your children?
உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறீர்கள்?
These are the important things in our church.
நம்முடைய சபைகளிலே இவைகள் தான் பிரதானமான காரியங்கள், முக்கியமான காரியங்கள்.
Sunday morning meeting is not the main thing.
ஞாயிற்றுக்கிழமை காலை கூட்டமானது பிரதானமான காரியமே அல்ல.
We have meetings only to help us live the rest of the week in a proper way.
அந்த வாரத்திலே உள்ள மீதி நாட்களிலே சரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்யும்படியாக ஞாயிற்றுக்கிழமையிலே ஒருவருக்கு ஒருவர் போதிக்கிறோம், அவ்வளவுதான்.
I'm not particularly bothered if our Sunday morning music is not so wonderful.
ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இருக்கக்கூடிய இசை கருவிகள் அற்புதமாக இல்லை என்று சொன்னால் அது எனக்கு கவலை அளிப்பதில்லை.
Some of the singers did not sing in tune.
அல்லது பாடகர்களிலே சில பாடகர்கள் சரியான ஸ்ருதியிலே பாடவில்லை.
If they lived properly the whole week, it doesn't matter if they didn't sing in tune on Sunday.
வாரம் முழுவதும் அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் போதும், ஞாயிற்றுக்கிழமை சரியாக பாடமுடையவில்லை என்றாலும் பரவாயில்லை.
That is the important thing for us.
அதுதான் நமக்கு முக்கியமான காரியம்.
But you find very few churches like that.
ஆனால் மிக சில சபைகளே இதற்கு வலியுறுத்துகிறது.
That is why God has to raise up some church which emphasizes your daily life more than the Sunday morning singing.
ஆகவே தான் ஞாயிற்றுக்கிழமை காலை உள்ள ஆராதிக்கிற பாடல் நேரத்தை காட்டிலும் வார நாட்கள் அதிக முக்கியமானது என்று வலியுறுத்துகிற சபைகளை தேவன் எழுப்ப வேண்டியிருக்கிறது.
You tell me, what does your church emphasize?
உங்களுடைய சபையானது எதை வலியுறுத்தி பேசுகிறது என்று நீங்கள் சொல்லுங்கள்.
Does it tell you to be free from the love of money every day?
பண ஆசையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று அதை வலியுறுத்துகிறதா?
Does it tell you how to be free from anger every day?
ஒவ்வொரு நாளும் கோபத்திலிருந்து எப்படி விடுதலையாக வேண்டும் என்று சொல்லுகிறதா?
And that you must rejoice not only on Sunday morning but 7 days of the week.
ஞாயிற்றுக்கிழமை காலை மட்டுமல்ல வாரத்தில் உள்ள 7 நாட்களுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதா?
No.
இல்லை.
That is why I say very few have found the way to life.
ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், வெகு சிலரே இந்த ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
Because everybody is seeking their own.
எல்லாருமே தனக்கானதையே தேடுகிறார்கள்.
See, the Apostle Paul said in Philippians in chapter 2.
அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே சொன்னதை பாருங்கள்.
Now I want you to see here what Paul said about some believers.
பவுல் சில விசுவாசிகளை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
These were not only believers, they were his own co-workers.
இவர்கள் விசுவாசிகள் மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த உடன் ஊழியர்கள்.
They were full-time workers working with the Apostle Paul, who was the greatest apostle in the first century.
முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட ஊழியம் செய்த உடன் ஊழியர்கள் தான் இவர்கள்.
They were people who had given up their jobs.
தங்களுடைய வேலையை விட்டு விட்டவர்கள்.
And joined Paul.
பவுலோடு கூட சேர்ந்தவர்கள்.
But Paul was a very discerning man.
ஆனால் பவுலோ மிகவும் பகுத்தறிய தக்கதான வரமுடைய ஒரு மனிதனாக இருந்தார்.
He could see through people.
ஜனங்களை கூட அவரால் பார்க்க முடியும்.
Those people could fool others, they couldn't fool Paul.
அந்த மக்கள் மற்றவர்களை ஏமாற்ற முடிந்தது, ஆனால் பவுலை ஒரு காலம் ஏமாற்ற முடியவில்லை.
Paul walked so closely with God that he could see through people.
பவுல் தேவனோடு கூட நெருங்கி நடந்தபடினாலே ஒரு மனிதனை பார்த்த மாத்திரத்திலே அவனுக்கு கூடாக என்ன இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய திறமை உள்ளவர்.
And even if they spoke the right language and acted humble and all, Paul was not deceived.
காட்டிலே போல நடித்தாலும், சரியான ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசுகிறதை போல பேசினாலும் அவர்களுக்குள்ளாக ஒன்றுமில்லை என்பதை பவுல் கண்டுபிடித்தார்.
He was not impressed by good preaching, good singing, nothing.
நல்ல பிரசங்கமோ நல்ல பாடலோ இதனாலே பவுல் ஈர்க்கப்பட்டவர் அல்ல.
Some of his co-workers may have been good preachers and good singers.
பவுலுடைய சில ஊழியர் உடன் ஊழியர்கள் நல்ல பிரசங்கிகளாகவும் நல்ல பாடகர்களாகவும் இருந்திருக்கலாம்.
But he knew.
ஆனால் பவுலுக்கு தெரியும்.
There was something in them that was missing.
அங்கே இவர்களுக்குள்ளாக ஏதோ ஒன்று இழந்து காணப்படுகிறது.
They had not found the way to life.
அவர்கள் ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்காமல் இருக்கிறார்கள்.
Who? Paul's co-workers.
யார்? பவுலுடைய உடன் ஊழியர்கள்.
Now listen to Philippians 2.
பிலிப்பியர் 2 அதிகாரத்தை கவனித்து கேளுங்க.
Verse 19.
19 வசனம், 19
வசனம். He says, I wanted to send somebody to you, and the only one I found among my co-workers was Timothy.
நான் உங்களிடத்திலே ஒருவரை அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு தகுதியான ஒரே ஒரு நபரை தான் நான் நினைத்து பார்க்க முடிந்தது, அதுதான் தீமோத்தேயு.
Because verse 20, I don't have anybody else who has got the same spirit as him.
20 வசனத்திலே சொல்லுகிறார், என்னைப் போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவரும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார்.
If Paul had 10 co-workers,
பவுலுக்கு 10 உடன் ஊழியர்கள் இருந்தார்களேயானால்,
full time workers,
முழுநேர ஊழியர்கள்,
born again,
மறுபடியும் பிறந்தவர்கள்,
baptized in the Holy Spirit,
பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள்,
speaking in tongues,
அந்நிய பாஷை பேசுகிறவர்கள்,
given up their jobs to serve the Lord full time,
தேவனுக்கென்று முழு நேரம் செய்ய முடியாது தங்கள் வேலையை விட்டவர்கள்.
And other people who don't have discernment thought, oh, what wholehearted 10 people they are.
பகுத்தறிவு இல்லாத மற்ற மக்கள் இவர்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு முழுஇருதயம் உடைய ஊழியர்களாய் இவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்தார்கள்.
You know, just like you look at some full time workers or pastors today and say, oh, what a man of God.
இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறது போல சில ஊழியர்களை பார்த்து, ஓ, இவ்வளவு நல்ல தேவ மனிதன் என்று நீங்கள் பார்க்கிறீர்களே.
I look at them and I say, I don't think he is a man of God.
நான் அப்படி உற்றவர்களை பார்த்து சொல்கிறேன், இவர்கள் தேவனுடைய மனிதர் அல்ல என்று நான் கண்டுபிடித்து விடுகிறேன்.
He loves money. How can he be a man of God?
அவர் பணத்தை நேசிக்கிறவராய் இருக்கிறார். எப்படி அவர் தேவனுடைய ஊழியராய் இருக்க முடியும்?
He gets angry with his wife. How can he be a man of God?
மனைவியிடத்தில் கோபப்படுகிறவராய் இருக்கிறார். எப்படி அவர் தேவனுடைய ஊழியராய் இருக்க முடியும்?
He rules over others with an iron hand. How can he be a man of God?
சர்வாதிகார ஆட்சி செய்வது போல இரும்பு தடியினாலே மற்றவர்களை ஆளுகை செய்கிறார். எப்படி அவர் தேவனுடைய மனிதராய் இருக்க முடியும்?
But 95% of people don't have discernment, so they think, oh, he's a man of God.
ஆகவே 95% மக்களுக்கு பகுத்தறியக் கூடியதாக இருக்கிறபடினாலே, ஓ, இவர் தேவ மனிதன் என்று எண்ணுகிறார்கள்.
Paul looked at these people.
பவுல் இந்த மக்களை பார்த்தார்.
He said, 9 of them are useless.
இந்த 9 பேர் பயனற்றவர்கள் என்று சொல்லிவிட்டார்.
Only one man.
ஒரே ஒரு மனிதர் மட்டுமே.
That's Timothy.
அதுதான் தீமோத்தேயு.
He is the only one. The others don't have the same spirit.
அவர் மட்டும் அவரே ஒருவரையே தகுதியில் மற்ற எல்லாருக்கும் ஆவி இல்லை.
Why did he say the other 9 were not qualified in his eyes?
தன்னுடைய கண்களிலே இந்த மற்ற 9 பேரும் தகுதி இல்லாதவர்கள் என்று ஏன் சொல்கிறார்?
Here is the reason.
காரணம் இங்கே இருக்கிறது.
Verse 21. They all seek their own interests.
21 வசனத்திலே பார்க்கிறோம், மற்றவர்கள் எல்லாரும் தங்களுக்கானவைகளையே தேடுகிறார்கள்.
Do you think you are better than Paul's co-workers?
பவுலுடைய ஊழியர்களை காட்டும் நீங்கள் சிறந்தவர்கள் என்று எண்ணுகிறீர்களா?
You think Paul's co-workers were not born again?
பவுலுடைய ஊழியர்கள் எல்லாரும் மறுபடியும் பிறக்கவில்லை என்று எண்ணுகிறீர்களா?
You think they were not baptized in the Holy Spirit?
பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவர்கள் என்று எண்ணுகிறீர்களா?
You can have all those experiences and still seek your own interests.
உங்களுக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கானவைகளை நீங்கள் தேடிக்கொண்டிருக்க முடியும்.
I've seen this.
நான் அதை பார்த்திருக்கிறேன்.
Most of the believers I have met in my life, they are seeking their own interests.
என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த அநேக விசுவாசிகள் அவர்கள் தனக்கானவைகளையே தேடுகிறார்கள்.
They come to the church for various reasons.
பல காரணங்களுக்காக அவர்கள் சபைக்கு வருகிறார்கள்.
Some people come to the church to get money.
பணம் பெறுவதற்காக சிலர் சபைக்கு வருகிறார்கள்.
Some people come to the church to become elders.
சிலர் சபையிலே மூப்பர் என்ற பதவியை பெற வேண்டும் என்ற நிலையோடு கூட வருகிறார்கள்.
Some people come to the church for some personal benefit.
தனிப்பட்ட ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக சிலர் சபைக்கு வருகிறார்கள்.
I've seen people who sit in a church for years and they're still seeking their own interests.
வருஷக்கணக்காக சபையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தும் தங்களுக்கானவைகளை தேடிக்கொண்டிருக்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன்.
Other people can't see that.
மற்றவர்களாலே அதை பார்க்க முடியவில்லை.
But I can see through them.
ஆனால் நானும் அவர்களை கூடாக பார்க்க முடிகிறது.
Paul could see through even his co-workers.
தன்னுடைய சொந்த ஊழியர்களை கூட உடன் ஊழியர்களை கூட அவர்கள் ஊடாக பார்க்க முடிந்தது.
What was different in Timothy?
ஆனால் தீமோத்தேயுவினுடைய வாழ்க்கையில் வித்தியாசமானது என்ன?
He had found the life of Jesus.
இயேசுவின் ஜீவனை அவர் கண்டுகொண்டார்.
What was that?
அது என்ன?
He never sought his own interests.
தன்னுடைய சொந்த விருப்பங்களை தேடாதவர்.
He sought the interests of God.
தேவனுக்கானவைகளையே தேடுகிறவர்.
Do you know what God is looking for today?
இன்றைக்கு தேவன் எதற்காக பார்த்துக் கொண்டிருக்கிறார்?
I'll tell you something.
நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
He's not looking for churches where people can sing well.
நன்றாக பாடக்கூடிய மக்களுள்ள சபை எங்கே இருக்கிறது என்று அவர் பார்க்கவில்லை.
He's not looking for churches where people can preach well.
நன்றாக பிரசங்கிக்கக்கூடிய மக்கள் எங்கே இருக்கிறார் என்று அவர் தேடுவதில்லை.
He's not even looking for churches which have got more and more numbers coming there every Sunday.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திரளான கூட்டங்கள் வரக்கூடிய சபைகளையும் அவர் தேடி பார்க்கிறதில்லை.
You tell me.
நீங்கள் சொல்லுங்கள்.
What is the difference between a church of 10 people who seek their own interests and 10,000 people who seek their own interests?
10 பேர் நிறைந்த ஒரு சபை இருக்கிறது. அதிலே 10 பேரும் தனக்கானவைகளை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சபையில 10,000 பேர் இருக்கிறார்கள். 10,000 பேரும் தனக்கானவைகளை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு சபைக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லுங்கள்.
Which is a better church?
எது சிறந்த சபை சொல்லுங்கள்.
Definitely I think church with 10 people who seek their own interest is better than 10,000 who seek their own interest.
10,000 பேர் தனக்கானவைகளை தேடுகிறார்கள் அந்த சபையை காட்டிலும் கண்டிப்பாக 10 பேர் தனக்கானவைகளை தேடுகிறார்கள் அந்த சபை சிறந்த சபை என்று நான் சொல்கிறேன்.
Do you believe that?
அதை நீங்கள் நம்புகிறீர்களா?
No, most people 10,000 people, what a wonderful church.
சோ 10,000 பேர் இருக்கிறார்கள், என்ன அற்புதமான சபை என்று அனைவர் எண்ணுகிறார்கள்.
Jesus doesn't look like that.
இயேசு அப்படி பார்ப்பதில்லை.
He is counting out of all these thousands of people how many are seeking the things of God.
இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்களே அதுல எத்தனை பேர் தேவனுக்கானவர்களை தேடுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களை மட்டும் தான் எண்ணி பார்க்கிறார்.
Another church there may be only 20 people.
இன்னொரு சபையில 20 பேர் மட்டுமே இருக்கலாம்.
But 10 people are seeking the things of God.
ஆனால் அதிலே 10 பேர் தேவனுக்கானவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள்.
In God's eyes that is a bigger church.
தேவனுடைய கண்களிலே இது ஒரு பெரிய சபையா இருக்கிறது.
God does not count the number of chairs or number of people sitting in a church.
ஒரு சபையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்ப்பதில்லை. எத்தனை நாற்காலிகள் நிரம்பி இருக்கிறது என்று பார்ப்பதில்லை.
It's only foolish human beings who count like that.
புத்தி இல்லாத மனிதர்கள் தான் இப்படி எண்ணிக்கொண்டிருப்பார்கள்.
When Paul looked at his co-workers, whom did he count?
பவுல் தன்னுடைய உடன் ஊழியர்களை பார்க்கும் பொழுது யாரை எண்ணினார்?
He didn't say, I've got 10 co-workers.
எனக்கு 10 உடன் ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை.
Yeah, 10 people were there.
10 ஜனங்கள் இருக்கிறார்கள்.
He said one.
ஆனால் ஒருவர்.
Why?
ஏன்?
Because he counted only those who sought the things of God.
தேவனுக்கானவர்களையே தேடக்கூடியவர்களை மட்டுமே எண்ணி பார்க்கிறார்.
Who have found this narrow way that leads to life.
ஜீவனுக்கு வழிநடத்தக்கூடிய அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடித்தவர்கள்.
Saw God's original plan, which is to make us like Christ.
தேவனுடைய ஆதி முதலா இருக்கக்கூடிய அந்த திட்டம், நம்மை கிறிஸ்துவை போல மாற்றக்கூடிய அந்த திட்டத்தை பார்த்தவர்கள்.
And that is to bring us to that life where we don't seek our own.
அந்த நாம் தனக்கானவைகளை தேடாத அந்த கிறிஸ்துவின் ஜீவனை கண்டுபிடிப்பதுதான் அந்த வழி.
I want to show you once. You know that there was only one time in Jesus' life where he called one of his co-workers Satan.
தன்னுடைய வாழ்நாள் காலங்களிலே தன்னுடைய உடன் ஊழியரை சாத்தானே என்று அழைத்த ஒரே ஒரு இடம் தான் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
If you read in the Bible,
வேதத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள்,
Gospels,
சுவிசேஷங்களிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால்,
there are only two times where God said, get behind me Satan.
அப்பாலே போ சாத்தானே என்று இரண்டே இரண்டு முறைதான் இயேசு சொல்லியிருக்கார்.
Only twice.
இரண்டே இரண்டு முறைகள் தான்.
One was in the wilderness when the devil was tempting him.
ஒரு முறை வனாந்தரத்திலே சாத்தான் இயேசுவை சோதித்த பொழுது,
when the devil told him to worship him,
தன்னை ஆராதிக்க முடியாய் பிசாசு சொன்னான்.
Jesus said, get away Satan.
எனக்கு அப்பாலே போ சாத்தானே என்று இயேசு சொன்னார்.
That's in Matthew 4:10.
அது மத்தேயு 4 அதிகாரம் 10 வசனம்.
There's one more time he said, get away Satan.
இன்னொரு முறை எனக்கு அப்பாலே போ சாத்தானே என்று இயேசு சொன்னார்.
And that was when he spoke to Peter.
பேதுருண்டத்திலே பேசும் பொழுது அப்படி சொன்னார்.
Jesus called the Pharisees vipers and generation of vipers.
பரிசேயர்களே, விரியன்பாம்பு குட்டிகளே, விரியன்பாம்பு சந்ததிகளே என்றெல்லாம் பரிசேயர்களை அழைத்தார்.
Which is worse, to be called generation of viper or to be called Satan?
விரின் பாம்பு குட்டிகளே என்று அழைப்பது மோசமான ஒரு காரியமா, அல்லது சாத்தானே என்று கூப்பிடுவது மோசமான காரியமா?
He called the Pharisees generation of vipers.
விரின் பாம்பு சந்ததிகளே, சந்ததிகளே என்று பரிசேயர்களை அழைத்தார்.
But what did he call Peter?
பேதுரு என்ன என்று அழைத்தார்?
See Matthew 16 verse 23.
மத்தேயு 16 அதிகாரம் 23 வசனத்தை பாருங்கள்.
He turned and said to Peter, get behind me Satan.
அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே.
Now we got to read it carefully.
நாம் இப்பொழுது கவனமாக இதை வாசிக்க வேண்டும்.
He didn't say, Peter, see, you are being influenced by Satan. That's not what he said.
பேதுருவே, நீ சாத்தானாலே உனக்கு அவன் உன்னிடத்தில் செல்வாக்கு பெற்றிருக்கிறான் என்று பேதுருவை பார்த்து சாந்தமாய் சொல்லவில்லை.
He called Peter Satan.
பேதுருவை பார்த்து சாத்தானே என்று அழைத்தார்.
Because what did Peter say?
பேதுரு என்ன சொன்னார்?
What did Peter say which was so bad that Jesus had to call him Satan?
பேதுரை பார்த்து சாத்தானே என்று கூறக்கூடிய அளவுக்கு என்ன மோசமான காரியத்தை பேதுரு செய்தார்?
Did he go and commit adultery with somebody?
யாரிடத்திலோ போய் விபச்சாரம் செய்தானா?
Did he go and murder somebody?
யாரையாவது போய் கொலை செய்தாரா?
Did he steal somebody's money?
யாரோட பணத்தையாவது பேதுரு திருடினாரா?
We think these are the big sins.
நாம் எண்ணுவதெல்லாம் இவைகள்தான் பெரிய பாவங்கள்.
Oh, somebody is a drug addict. He is Satan.
ஓ, ஒருவன் அவன் குடிக்கு அடிமையா இருக்கிறான், அவன்தான் சாத்தான் என்று
சொல்றோம். Oh, an adulterous woman, Satan.
விபச்சார பெண்ணா இருக்கிறாள், அவள்தான் சாத்தான் என்று சொல்றோம்.
Peter was not a drunkard or a drug addict or any such thing.
அல்ல, பேதுருவோ அவர் குடிக்கு அடிமைப்பட்டவரோ அல்லது கொலைகாரரோ அல்ல.
Like all of us sitting here.
இங்கே நான் உட்கார்ந்து இருக்கிறது போலதான் அவரும் இருந்தார்.
You are not a drunkard.
நாம் குடிகாரர்கள் அல்ல.
You are not living an immoral life.
நீங்கள் எல்லாரும் ஒழுக்க குறைவான ஒரு வாழ்க்கையில வாழ்வதில்லை.
You are not stealing anybody's money.
யாருடைய பணத்தையும் நீங்கள் திருடுவதில்லை.
You read the Bible every day.
ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதம் வாசிக்கிறீர்கள்.
You are a good person outwardly like Peter.
பேதுருவை போலவே வெளிப்பிரகாரமாக பார்க்கும்போது நல்லவர்களாக இருக்கிறீர்கள்.
Just think for a moment.
ஒரு நிமிஷம் நினைப்பாருங்க.
Don't you think Jesus loved Peter?
இயேசு பேதுருவை நேசித்தார் என்று நீங்கள் எண்ணவில்லையா?
Just like he loves you.
உங்களை நேசிக்கிறது போலவே.
Is it possible that Jesus can turn to you and say, "Get behind me, Satan"?
உங்களை பார்த்து இயேசு எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுவதற்கு ஒரு சாத்தியம் இருக்கிறதா என்று எண்ணி பார்த்திருக்கிறீர்களா?
You say, no, 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 he'll never say that.
இல்லை இல்லை, என்னிடத்திலும் அப்படி சொல்ல மாட்டார் என்று சொல்கிறீர்களா?
You mean you are better than Peter?
பேதுருவை காட்டிலும் நீங்கள் சிறந்தவர்கள் என்று எண்ணுகிறீர்களா?
Are you trying to tell me that you are a more wholehearted disciple than Peter?
பேதுருவை காட்டிலும் நான் முழு இருதயமுடைய வாஞ்சியுள்ள சீஷனா இருக்கிறேன் என்று நீங்கள் என்ன சொல்ல பார்க்கிறீர்கள்?
He gave up his job when he had a family to serve the Lord.
ஒரு குடும்பம் இருந்தது, தேவனுக்கென்று ஊழியம் செய்ய முடியாத தன்னுடைய வேலையை
விட்டுவிட்டு
இயேசுவே உம்மை பின்பற்ற முடியாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தவன் என்று சொல்லக்கூடியதாக இருந்தது.
Such a man can be inspired by the devil, why not you?
அப்படிப்பட்ட ஒரு மனிதரே பிசாசினாலே தூண்டப்படும் பொழுது ஏன் நீங்கள் தூண்டப்பட முடியாது?
If you are humble enough to acknowledge, yes Lord, I could also be like that.
ஆமாண்டவரே, நானும் அப்படி இருக்க முடியும் என்று ஒத்துக்கொள்ளும் அளவிற்கு உங்களுக்கு தாழ்மை இருக்குமானால்,
then you will be delivered.
அப்படியானால் நீங்கள் விடுதலையாக்கப்பட முடியும்.
But if you are so proud,
ஆனால் நீங்களோ பெருமையுள்ளவராய்,
oh, I am a believer for so many years, I speak in tongues,
ஆண்டுகளாக நான் விசுவாசியா இருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன்,
I am a big man,
நான் ஒரு பெரிய மனிதன்,
then you'll never get light on yourself.
அப்படியானால் உங்களை குறித்து ஒரு காலம் வெளிச்சம் பெற மாட்டீர்கள்.
I don't know whether you have ever heard a sermon that told you why Jesus called Peter Satan.
பேதுருவை ஏன் இயேசு சாத்தானே என்று சொன்னார் என்பதை குறித்து நீங்கள் பிரசங்கத்தை கேட்டிருந்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன்.
You haven't heard it, you're going to hear it today.
கேட்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் கேட்க போகிறீர்கள்.
Because then you can examine yourself.
அப்படி நீங்கள் கேட்கும் பொழுது உங்களை நீங்களே சோதித்து பார்ப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது.
You may be able to preach wonderfully.
நீங்கள் அற்புதமாக பிரசங்கிக்க முடியாமல் இருக்கலாம்.
You read Matthew chapter 10, Peter even went out and raised the dead.
மத்தேயு 10 அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள், பேதுரு சென்று மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்.
He healed the lepers.
குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார்.
That is the authority the Lord gave him in Matthew 10.
மத்தேயு 10 அதிகாரத்திலே இந்த அதிகாரத்தை தான் இயேசு பேதுருக்கு கொடுத்தார்.
Heal the sick.
போய் வியாதியஸ்தரை சுத்தமாக்குங்கள்.
Raise the lepers.
குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள்.
Raise the dead.
மரித்தோரை எழுப்புங்கள்.
Oh, what a wonderful command he gave them.
அவர் அவர்களுக்கு கொடுத்த என்ன அற்புதமான கட்டளை.
You can read that in Matthew 10 verse 8.
மத்தேயு 10 அதிகாரம் 8 வசனத்திலே நீங்கள் அதை வாசிக்கலாம்.
Peter was one of those people given that authority.
இந்த அதிகாரத்தை பெற்ற ஒரு மனிதர் தான் பேதுரு.
Some Christians think because they can preach so well, God must be very happy with them.
சில கிறிஸ்தவர்கள் என்ன எண்ணுகிறார்கள், அருமையாய் ஒரு பிரசங்கத்தை பண்ணுவதனாலே தேவன் அவர்களை குறித்து சந்தோஷமுள்ளவா இருக்கிறார் என்று
நினைக்கிறார். I've given up my job to serve the Lord. Oh, God must be so thankful to me.
தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாக என்னுடைய வேலையை நான் விட்டுவிட்டேன், தேவன் எனக்கு அவ்வளவு நன்றி உள்ளவராக இருக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறார்கள்.
I want to tell you, Peter did more than you.
உங்களை காட்டிலும் பேதுரு அதிகமாக செய்தார் என்று நான்
உங்களுக்கு சொல்கிறேன். And yet Jesus turned around and said, "Get behind me, Satan."
ஆனாலும் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார்.
What is the mark of a man or a woman to whom Jesus will say that today?
இன்றைக்கு இயேசு இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்க முடியும்?
Now read it carefully.
இப்பொழுது நீங்கள் கவனமாய் வாசியுங்கள்.
The answer is in Matthew 16 verse 23.
அதனுடைய பதில் மத்தேயு 16 அதிகாரம் 23 வசனத்தில்.
Read that verse carefully.
அந்த வசனத்தை கவனமாய் வாசித்து பாருங்கள்.
What is the mark of a man or a woman who is being influenced by the devil?
ஒரு மனுஷனோ மனுஷியோ பிசாசுனாலே தூண்டப்படுவதற்கு என்னென்ன தூண்டப்பட்டு விட்டான் என்பதற்கு என்னென்ன அடையாளங்கள்
இருக்கிறது? Verse 23,
கடைசி பகுதி.
Get behind me, Satan.
எனக்கு பின்னாக போ சாத்தானே.
Because your mind is set only on your own interests.
உன்னுடைய மனதானது உனக்கு விருப்பமானவைகளிலேயே தேங்கி இருக்கிறது.
Not God's interests.
தேவனுடைய விருப்பங்களை குறித்து உன்னுடைய மனதை சிந்திப்பதில்லை.
I don't care whether you're what type of believer you are.
நீங்கள் எவ்விதமான விசுவாசியாக இருந்தாலும் ஒரு பொருட்டல்ல.
Baptist believer, brethren believer, Pentecostal believer makes no difference.
Baptist சபை விசுவாசியாக இருந்தாலும் சரி, பெந்தேகோஸ்தே சபை விசுவாசியாக இருந்தாலும் சரி, brethren missions ஒதியா விசுவாசியாக இருந்தாலும் சரி,
what tongues you speak in, what how well you can sing makes no difference.
எவ்வளவு நன்றாக பாடினாலும் சரி, எவ்வளவு நன்றாக அந்நிய பாஷை பேசினாலும் சரி, அது ஒரு வித்தியாசமும் இல்லை.
Which church you go to, 25 people or 25,000 people?
எந்த சபைக்கு நீங்கள் போகிறீர்கள், 25 பேரா 25,000 பேர் உள்ள சபையா? அது ஒரு வித்தியாசம் அல்ல.
If your mind is set on your own interest, Jesus will say to you, Get behind me, Satan.
உங்களுடைய மனதானது உங்களுடைய சொந்த விருப்பத்திலேயே திளைத்திருக்குமானால் எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுவார்.
It doesn't matter who you are.
நீ யாராயிருந்தாலும் சரி.
There is no partiality before God.
தேவனுக்கு முன்பாக பட்சபாதமே இல்லை.
Read it.
அதை வாசியுங்கள்.
Get behind me, Satan, because your mind is set on your own interests.
உன்னுடைய மனதானது உனக்குரிய காரியங்களிலேயே இருக்கிறபடினாலே சிந்திக்கிறபடினாலே எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்கிறார்.
We don't hear preaching like that today.
இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரசங்கத்தை நாம் கேட்பதில்லை.
Because most preachers and pastors are only interested in increasing their numbers.
அநேக பிரசங்கியார்களுக்கு பாஸ்டர்மார்களுக்கு தங்களுடைய எண்ணிக்கை எப்படியாவது பெருக வேண்டும் என்று தான் எண்ணுகிறார்கள்.
I preach the same message when we started our work 32 years ago and I preach the same message today.
32 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய சபையை ஆரம்பித்த பொழுது இதே செய்தி தான் நான் பிரசங்கித்தேன். இன்றைக்கு இவ்வளவு சபைகள் பெருகியிருந்தும் இதே செய்தி
தான்.
அது எந்த ஒரு வித்தியாசம் எனக்கு உண்டு பண்ணவில்லை.
The message of God is the same for 2000 years.
2000 ஆண்டுகளாக தேவனுடைய செய்தி மாறாததா இருக்கிறது.
And we are not interested in adding numbers to our churches.
நம்முடைய சபையில எண்ணிக்கை பெருக வேண்டுமே என்ற விருப்பம் எங்களுக்கு இல்லை.
We are interested in finding the few people like Timothy who will not seek their own interests.
தனக்கு சொந்தமான விருப்பமானங்களை தேடாத தீமோத்தேயு போல இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்கள் இருக்கிறார்களா என்று தான் தேடிக்
கொண்டிருக்கிறோம். And all the others we say, please go to some other church, don't waste your time over here.
நீங்கள் இங்கே வந்து நேரத்தை செலவு வீணாக்க வேண்டாம். நீங்கள் எத்தனையோ பிற சபைகள் இருக்குது அங்கே செல்லுங்கள்.
There are so many wonderful churches, please go and join them.
ஒரு அருமையான சபைகள் இருக்குது அங்கே போய் சேர்ந்து கொள்ளுங்கள்.
If you come here,
இங்கே வந்தால்
you will hear that you are following the devil if you seek your own interest.
உங்களுக்கு விருப்பமானவங்களே நீங்கள் தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சாத்தானை பின்பற்றுகிறீர்கள் என்ற செய்தியை தான் கேட்பீர்கள்.
Because that's what Jesus said.
இயேசு இதை தான் சொன்னார்.
And Jesus said to him also, because of that, verse 23, you are a stumbling block to me.
இது நிமித்தமாக இயேசு இதையும் பேதுருக்கு சொன்னார், நீ எனக்கு இடறலாய் இருக்கிறாய்.
What is the meaning of a stumbling block?
இடறல் என்றால் என்ன பொருள்?
It's like, you know, you don't see a stone in the way over which you stumble and fall.
நீங்கள் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கல் தடுக்கி விழுந்து விடுகிறீர்கள்.
That's called a stumbling block.
அதுதான் இடறதற்கான கல் என்று நாம் அழைக்கிறோம்.
Stone in the way that makes you trip and fall.
அங்கே வழியிலே ஒரு கல் இருக்கிறது, அந்த கல் தடுக்கி நீங்கள் விழுகிறீர்கள்.
And this is what Jesus said to Peter.
இயேசு இதை தான் பேதுருவிடத்திலே சொல்கிறார்.
You are trying to be a obstruction to me.
நீ எனக்கு ஒரு தடைக்கல்லாய் இருக்கிறாய் என்று சொல்கிறார்.
I am trying to do God's work and you are standing there in the way.
நான் தேவனுடைய
like a rock.
தேவனுடைய பணியை செய்யும்படியாய் நான் போய் கொண்டிருக்கிறேன். நீ ஒரு பாறையைப் போல எனக்கு தடையாய் இருக்கிறாய்.
Who is the hindrance for God's work in the church today?
இன்றைக்கு சபையிலே தேவனுடைய ஊழியம் நடைபெறுவதற்கு தடையாக இருப்பவர்கள் யார்?
Those who seek their own interests.
தங்களுக்கானவைகளையே தேடுகிறவர்கள் தான் தடையாக இருக்கிறார்கள்.
They may be good preachers.
நல்ல பிரசங்கியராக இருக்கலாம்.
For example.
உதாரணமாக.
If a man preaches in order to make money.
பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு மனிதன் பிரசங்கிப்பானேயானால்.
What is he seeking?
எதை தேடுகிறார்?
Is he seeking the good of the people or is he seeking his own interest?
ஜனங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று அதை தேடுகிறாரா அல்லது தன்னுடைய விருப்பத்தையே தேடுகிறாரா?
You tell me.
நீங்கள் சொல்லுங்கள்.
Is he seeking the glory of God or his own income?
தேவனுடைய மகிமையை தேடுகிறாரா அல்லது தன்னுடைய சொந்த வருமானத்தை தேடுகிறாரா?
Or you think of all these Christian music CDs being sold all over India today?
இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே வியாபாரம் பண்ணப்படுகிறது எத்தனையோ கிறிஸ்தவ இசை உள்ள சீடிகளை நீங்கள் பாருங்கள்.
They are make selling CDs for money.
அவர்கள் பணத்துக்காக சிடி விற்கிறார்களா?
For what?
எதற்காக?
To make money for themselves.
தங்களுக்கென்று பணம் சம்பாதிப்பதற்காக.
You think Jesus would do that?
இயேசு அதை செய்வாரா அப்படி?
You know that is why in our work.
ஆகவே தான் எங்களுடைய பணிகளிலே.
In our work we have never tried to make any personal profit through anything we do.
நாங்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்தில் ஆகிலும் தனிப்பட்ட ஆதாயம் பெறுவதற்காக ஒன்றையும் செய்வதில்லை.
All the books I write, the CDs of mine, thousands of them, I don't get one rupee from any of them.
இங்கே நான் எழுதின புத்தகங்களோ அல்லது பிரசங்கிக்கப்பட்ட செய்திகளுடைய சிடிகளோ விற்பனையாகும் பொழுது அதிலிருந்து ஒரு ரூபாயை கூட நான் பெறுவதில்லை.
No.
இல்லை.
We, it costs us something to make it, then we sell it for that.
நாம் அதை உருவாக்குவதற்கு ஆகக்கூடிய செலவுகளை பெறுவதற்காக அதை விற்கிறோம் அவ்வளவுதான்.
We're not doing it for money.
பணத்துக்காக செய்வதில்லை.
But you think all these people who sell music CDs don't make money out of it?
இன்றைக்கு இசை பாடல்கள் உள்ள CD-களை விற்கிறார்களே அதன் மூலமாய் லாபம் சம்பாதிக்காமல் இருக்கிறார்களா?
They are selling it for money.
பணத்துக்காக அவைகளை விற்பனை செய்கிறார்கள்.
So that those Christian musicians can make a lot of money.
அந்த கிறிஸ்தவ இசை விளைஞர்கள் நிறைய பணம் சம்பாதிப்பதற்காக அப்படி செய்கிறார்கள்.
This is a habit Indian singers and preachers have learned from America.
இந்திய பிரசங்கியார்களும் பாடகர்களும் அமெரிக்காவிலிருந்து இதை கற்றுக்கொண்டார்கள்.
They also they do that.
அங்கேயும் அதை செய்கிறார்கள்.
They also they write Christian books and sing Christian songs and make thousands and thousands of dollars.
கிறிஸ்தவ புத்தகங்களை விற்று ஆயிரக்கணக்கான பணங்களை சம்பாதிக்கிறார்கள்.
Some of them have become millionaires.
அதிலே ஒரு சிலர் கோடீஸ்வரர்களாய் மாறிவிட்டார்கள்.
Is this Christianity?
இதுதான் கிறிஸ்தவமா?
It's a great deception.
இது மிகப்பெரிய வஞ்சனை.
I don't care how well they sing.
எவ்வளவு நன்றாக பாடுகிறார்கள் என்று
நான் சொல்ல. I don't care how well they preach.
எவ்வளவு நன்றாக பிரசங்கிக்கிறார்கள் என்று
நான் சொல்ல. Jesus looks at them.
இயேசு அவர்களை பார்க்கும்
போது. He says, "Get behind me, Satan. You are seeking your own interests."
நீ உனக்கானவைகளையே தேடுகிறபடியால் எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று இயேசு சொல்கிறார்.
But how many Christians have that discernment?
எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு இதை குறித்து பகுத்தறிவு இருக்கிறது?
Oh brother, he preaches so well.
ஆகவே சகோதரரே, இல்லை இல்லை, அவர் நன்றாக பிரசங்கிக்கிறார்.
His music is so good.
அவருடைய பாடல்கள் நன்றாக இருக்கிறது.
You think Jesus is listening to the preaching and listening to the music?
இயேசு இப்படிப்பட்ட பிரசங்களை கேட்டுக்கொண்டு இப்படிப்பட்ட பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
Looking at what is this man seeking in his heart?
இந்த மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே எதை தேடிக்கொண்டிருக்கிறான் என்று
பார்க்கிறார். I want to say to all of you sitting here.
இங்க உட்கார்ந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
Your elder brothers may think you are wonderful brothers and sisters.
நீங்கள் நல்ல சகோதரர்கள் சகோதரிகள் என்று சொல்லி உங்களுடைய பாஸ்டர்மார்கள் மூப்பர்மார்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
You can impress people in your church.
சபையிலே உள்ள மக்களை நீங்கள் கவர்ந்து விடலாம்.
But Jesus will not be impressed with you no matter what your gift is.
உங்களுக்கு என்ன வரங்கள் இருந்தாலும் சரி, அதனாலே இயேசு கவர்ந்து இழுக்கப்படுகிறவர் அல்ல.
You think the Lord will be impressed with me that I can speak?
நான் நன்றாக பேசுகிறபடினாலே தேவன் என்னை பார்த்து கவர்ந்து இழுக்கப்படுவாரா?
He sees my heart.
அவர் என் உள்ளத்தை பார்க்கிறார்.
Why is he doing this?
இதை ஏன் இவர் செய்கிறார் என்று பார்க்கிறார்.
Is he doing it to get something for himself?
தனக்கென்று ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியாக இவர் இதை செய்கிறாரா?
If not for money, is he seeking it for honor?
பணத்துக்காக அல்லாவிட்டால் ஒரு கணத்துக்காக இதை செய்கிறாரா?
Or is he doing it because he wants more people to join his church?
தன்னுடைய சபையில் அதிகமானவர் இப்படியாவது சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இதை செய்கிறாரா?
God is my witness. I am not interested in any of those.
தேவன் தன்னுடைய சாட்சியாக இருக்கிறார். இவைகளில் எனக்கு விருப்பமில்லை.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
you know in God's eyes there is no difference between you and me.
தேவனுடைய கண்களிலே உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லை என்று தெரியுமா?
He judges me by a higher standard than you because he has revealed so much to me.
உங்களை காட்டிலும் என்னை அதிகமான தரத்தை வைத்து நியாயந்திருக்கிறார். ஏனென்றால் அதிகமான காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
To whom more is given, more is required.
அதிகமாய் கொடுக்கப்பட்ட கொடுத்தவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும்.
And you know you hear something like this today,
இது போல ஒன்றை இந்த நாளிலே கேட்கிறீர்கள்.
Do you know that your responsibility has increased from today onward?
இன்றிலிருந்து உங்களுடைய பொறுப்பு அதிகமாகி விட்டது என்று எண்ணுகிறீர்களா?
Some people think, let me go and listen to this message.
சிலர் எண்ணுகிறார்கள், சரி நான் போய் இந்த செய்தியை கேட்கட்டும்.
Some people even come to hear a message so that they get some points to preach in their own message.
தங்களுடைய சொந்த ஸ்தலங்களிலே பிரசங்கிக்கும்படியாக சில குறிப்புகள் கிடைக்குமா என்பது என்ற நோக்கத்தோடு கூட சிலர் வருகிறார்கள்.
What all they are seeking?
என்னவெல்லாம் தேடுகிறார்கள்?
Only their own honor.
தங்களுடைய சொந்த கணத்தையே தேடிக்கொண்டிருக்கிறார்கள்.
Remember this.
ஞாபகத்திலே வைத்துக்கொள்ள.
The more you hear of the truth of God,
தேவனுடைய சத்தியத்தை எந்த அளவுக்கு அதிகமாக கேட்கிறீர்களோ,
the more your responsibility before God increases.
தேவனுக்கு முன்பாக உங்களுடைய பொறுப்பும் அதிகமாகிறது.
So what is the fundamental problem with man?
ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனை என்ன?
It is not adultery and murder and theft.
அது விபச்சாரமோ திருடோ கொலையோ அல்ல.
It is seeking your own interests.
தனக்கான விருப்பங்களையே தேடுகிறது.
And you can call yourself believer for 50 years.
50 ஆண்டுகளாக உள்ள விசுவாசி என்று உங்களை அழைத்துக் கொள்ளலாம்.
Whatever denomination.
எந்த சபையை வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளலாம்.
Brethren, Pentecostal, whatever.
பிரதரனோ அல்லது பெந்தெகோஸ்தோ எந்த சபையை வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளலாம்.
I will say to you in Jesus name.
இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
You are seeking your own interests.
உங்களுக்கு சொந்தமானவைகளை நீங்கள் தேடுவீர்களானால்,
you are a stumbling block to Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் தடைக்கல்லாய் இருக்கிறீர்கள்.
And the Lord will say to you, get behind me, Satan.
பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்வார்.
It's the same for me.
அதேதான் எனக்கும்.
There's no difference.
வித்தியாசமே இல்லை.
If I am seeking my own interest,
நான் எனக்கானவைகளை நான் தேடிக்கொண்டிருப்பேனா?
I am a stumbling block to the Lord.
நான் தேவனுக்கு ஒரு தடைகல்லாய் இருப்பேன்.
And the Lord will turn to me and say, "Get behind me, Satan."
தேவன் என்னை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்வார்.
I don't want the Lord to say that to me.
தேவன் என்னை பார்த்து அப்படி சொல்ல நான் விரும்பவில்லை.
It's not enough to give up murder and adultery and drunkenness.
கொலை, குடி, விபச்சாரம் இதை விட்டுவிடுவது மட்டும் போதாது.
Have you given up seeking your own interest?
உங்களுடைய உங்களுக்கானவைகளே தேடுகிறீர்களே, அதை விட்டு விட்டீர்களா?
That is the bad tree.
அதுதான் கெட்ட மரம்.
Which is producing all types of bad fruit.
எல்லா விதமான கெட்ட கனிகளை உண்டாக்கக்கூடிய கெட்ட மரம் அதுதான்.
John the Baptist said Jesus has come to lay the axe to the root of that tree.
அந்த மரத்துடைய வேரிலே கோடாரியை வைக்கும்படி இயேசு வந்தார் என்று யோவான் ஸ்நானகன் சொல்கிறார்.
See, many of us are only cutting off the fruit with some scissors.
நம்மிலே அநேகர் அந்த பழங்களை கத்தரிக்கோலை வைத்து நறுக்கி கொண்டு மட்டும் இருக்கிறோம்.
What are the fruit?
என்ன கனிகள்?
Adultery.
விபச்சாரம்.
Okay, cut it off.
அதை விட்டு விடுங்கள்.
Murder, cut it off.
கொலை, அதை விட்டு விடுங்கள்.
Stealing, cut it off.
திருடு, அதை விட்டு விடுங்கள்.
Drunkenness. Cut out of that fruit.
So,
different bad fruit we cut it off.
இப்படி கெட்ட கெட்ட பழங்கள் எல்லாம் வெட்டி விட்டு கொண்டே இருக்கிறோம்.
The tree is still there.
அங்கே மரம் அங்கே தான் இருக்கிறது.
What is the tree?
அது என்ன மரம்?
Seeking your own interest.
உங்களுக்கு சொந்த விருப்பங்களை தேடக்கூடிய மரம்.
Jesus has come not with scissors.
இயேசு கத்தரிக்கோலோடு கூட வரவில்லை. இல்லை.
He came with an axe.
கோடாரியோடு கூட வந்திருக்கிறார்.
To hit the root.
அந்த வேரிலே வெட்டும்படியாக வந்திருக்கிறார்.
To get rid of this Adam's nature.
ஆதாமுடைய ஸ்வபாவத்தை முற்றிலுமாக நீக்கிப்படும்படியாய் கோடாரியோடு வந்திருக்கிறார்.
Adam did not commit adultery in the garden of Eden.
ஏதேன் தோட்டத்திலே விபச்சாரம் செய்யவில்லை.
He didn't murder Eve.
ஏவாளை கொலை செய்யவில்லை.
He did not steal.
திருடவில்லை.
What did he do?
அவன் என்ன செய்தான்?
He sought his own interest.
தன்னுடைய சொந்த விருப்பத்தை தேடினான்.
He said, this fruit is good for me, I'll take it.
இந்த கனியானது எனக்கு நல்லதா இருக்கிறது, ஆகவே எடுத்துக்கொள்கிறேன்.
He did not seek God's interest.
தேவனுடைய விருப்பத்தை தேடவில்லை.
That is the nature we have.
அதே சுபாவம் தான் நமக்கும் இருக்கு.
And until that is cut from the root, we will never find the way to life.
அந்த விருப்பமானது வேரோடு கூட வெட்டப்படவில்லை என்று சொன்னால் ஜீவனுக்கு போகிற வழியை நாம் ஒரு காலம் கண்டுபிடிக்க முடியாது.
Gospel means good news.
சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி.
What is the good news?
நல்ல செய்தி என்ன?
That Jesus by the Holy Spirit can pull out this bad tree and put another tree inside.
இந்த கெட்ட மரத்தை பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினாலே இயேசு பிடுங்கி எறிந்துவிட்டு ஒரு நல்ல மரத்தை அங்கே நட்டு வைக்க
முடியும். What is
the good tree? அந்த நல்ல மரம் என்ன?
That I seek God's interest.
தேவனுடைய விருப்பங்களை தேடுவது.
Not just Sunday morning.
ஞாயிற்றுக்கிழமை காலை மட்டுமல்ல.
Monday.
திங்கள்.
I seek God's interest.
தேவ விருப்பத்தை, தேவ சத்தத்தை தேடுகிறேன்.
அவர்கள்
தாங்கள் செய்கிற அரசாங்க வேலையோ அல்லது மற்ற வேலையோ அதிலே தேவனுடைய விருப்பத்தை தேட வேண்டும்.
God blesses their business, he blesses their labors.
அப்படி இருக்கும் பொழுது தேவன் அவர்களுடைய பிரயாசத்தையோ அவர்களுடைய தொழிலையோ ஆசீர்வதிக்கிறார்.
Because they don't seek their own.
என்னால் அவர்கள் தனக்கானவங்களை தேடுவதில்லை.
So remember this, my brothers and sisters.
அவர்களே அருமையான சகோதர சகோதரிகளே, இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க.
Many of us think spirituality means lot of Bible knowledge.
ஆவிக்குரிய தன்மை என்றால் அதிகமான வேத அறிவு என்று நாம் அனைகளை அனைகர் எண்ணுகிறோம்.
If lot of Bible knowledge makes you spiritual.
அதிகமான வேத அறிவு மட்டும் உங்களை ஆவிக்குரியவர்களாய் மாற்றும் என்றால்,
then who is the most spiritual person in the universe?
இந்த அண்ட சராசரத்திலே மிகுந்த ஆவிக்குரியவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா?
The devil.
பிசாசு.
He knows the Bible better than anybody else.
இங்க இருக்கிற யாரை காட்டிலும் அதிகமாய் வேதத்தை அறிந்தவன் சாத்தான்.
If we have a Bible quiz competition, the devil will beat anybody sitting here.
வேத வினாவிடை போட்டி வைப்போம் என்று சொன்னால் எல்லாரை விட பிசாசு முதல் மார்க் வாங்கி விடுவான்.
I think I know the Bible quite well, but the devil will beat me also.
எனக்கு வேதம் நன்றாக தெரியும் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன், என்னையும் சாத்தான் தோற்கடித்து விடுவான்.
It is not a question of how much Bible knowledge we have.
எவ்வளவு வேத அறிவு நமக்கு இருக்கிறது என்பது கேள்வி அல்ல.
You think singing nicely, playing instruments nicely is the mark of a spiritual person?
நன்றாக பாடக்கூடிய வரம், இசை கருவிகளை வாசிக்கக்கூடிய வரம், இதுதான் ஒருவனை ஆவிக்குரியன மாற்றுகிறது என்று நினைக்கிறீர்களா?
Oh, these cinema people can do it better than any Christian.
எந்த கிறிஸ்தவனை காட்டிலும் சினிமா துறையில் இருக்கிறவர்கள் சிறந்து செய்ய முடியும்.
Any day.
எந்த நாள் எடுத்தாலும்.
They play musical instruments better, they sing better.
அவர் நன்றாக பாடுகிறார்கள், நன்றாக இசை கருவிகளை வாசிக்கிறார்கள்.
And preaching.
பிரசங்கிக்கிற காரியம்.
I can maybe hold people for 1 hour.
நான் வேண்டுமானால் ஒரு மணி நேரம் உங்களை உட்கார வைத்திருந்து பிரசங்கிக்கலாம்.
What about these politicians? For 2 hours they can hold people.
அரசியல்வாதிகளை பாருங்கள், 2 மணி நேரங்கள் எல்லாரும் கவனித்துக் கொண்டே இருப்பார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள்.
Is that the mark of a godly man?
ஒரு தேவ மனிதனுடைய அடையாளம் இதுவா?
No.
இல்லை.
It is not preaching, it is not singing, it is not Bible knowledge.
பிரசங்கமும் இல்லை, பாடலும் இல்லை, வேத அறிவும் இல்லை.
It is, do you seek your own interests?
உங்களுக்கானவிலேயே தேடுகிறீர்களா அல்லது தேவனுக்கானவிலேயே தேடுகிறீர்களா?
And at this time Peter was seeking his own interest.
Indha kurippitta kala kattathile Pedru thanakkanavile thedikondirundar.
When he was filled with the Holy Spirit on the day of Pentecost.
Pentecoste naalile parisutha aaviyanavarai nerappapadum poludhu.
He didn't only speak in tongues.
Anniya bhashile mattum avar pesavillai.
He spoke in tongues.
Anniya bhashile
pesavillai. But he stopped seeking his own interest.
Thanakkana viruppangaliye theduvadhai nirthivittar.
Up till a few days before that he was seeking his own interest.
Konja naatkalukku munbaga varaikkum thanakkanavile thedikondirundha andha Pedru.
Even at the last supper he was thinking, am I going to be the leader or is John going to be the leader?
Andha kadaisi pandile kuda kartude pandile kuda naan dhaan thalaivana irukka pogurana aladhu yovan thalaivaraga irukka pogurana endru Pedru sindhithukonde irukkar.
They were seeking their own interest right up to the last day.
Kadaisi
naal varai being with them.
Yes avarodu kuda irundha kadaisi naal varai ovvorum thanakkanavile thedikondirundha.
Who is the greatest? Who will be the leader?
Nammale yaar periyavana irupan? Nammale yaar thalaivana?
How many people I have met who come to our churches wanting to be elder brother?
நம்முடைய சபைகளிலே வருகிற எத்தனை பேர் நான் சபையிலே மூப்பனாக வேண்டும் என்ற விருப்பத்தோடு கூட வருகிறார்கள்.
But when Peter was filled with the Holy Spirit,
ஆனால் பேதுருவோ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது,
I don't mean this third rate so called fullness of the Spirit people talk about today.
இன்றைக்கு ஜனங்கள் பேசக்கூடியதான மூன்றாம் தரமான அபிஷேகத்தை குறித்து நான் பேசவில்லை.
You know, when I was a young Christian,
நான் ஒரு வாலிபனாய் கிறிஸ்தவனாய் இருந்த பொழுது,
I used to be in the brethren assembly.
நான் பிரதரின் சபையில் சபையிலே இருந்தேன்.
When I studied the Bible,
வேதத்தை நான் கற்றேன்.
But I felt something is missing in my life.
என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று குறைவுபடுகிறதை நான் கண்டேன்.
I was born again, baptized.
நான் மறுபடியும் பிறந்தேன், ஞானஸ்நானம் பெற்றவனாயிருந்தேன்.
I studied the Bible.
வேதத்தை நான் நன்றாக கற்றேன்.
And I said, Lord, I know all this.
ஆண்டவரே, இதெல்லாம் நான் அறிந்திருந்தும்
there is a power missing.
ஏதோ ஒரு வல்லமை அங்கே காணப்படாமல் இருக்கிறதே.
You know,
இழந்திருக்கிறேனே.
It's like Bible knowledge without power.
வல்லமை இல்லாமல் உள்ள தேவ வேத அறிவு
is like this.
இதே போல இருக்கிறது.
You have a house.
ஒரு வீடு இருக்கிறது.
With a washing machine.
ஒரு துணி துவைக்கும் இயந்திரம் இருக்கிறது.
Refrigerator.
ஒரு குளிர்சாதன பெட்டி இருக்கிறது.
Computer.
கம்ப்யூட்டர் இருக்கிறது.
Tape recorder.
Tape recorder.
Freezer.
Freezer இருக்கிறது.
Many electronic gadgets.
இப்படி போன்ற அநேக எலக்ட்ரானிக் பொருட்கள்.
Only thing missing is electricity.
அங்கே இல்லாத ஒரே ஒரு காரியம், கரண்ட் இல்லை.
What is the use of all this?
கரண்ட் இல்லை என்றால் இவ்வளவு பொருட்களுக்குரிய பயன் என்ன?
I was like that.
நான் அப்படித்தான் இருந்தேன்.
I had Bible knowledge, I knew.
வேத அறிவு இருந்தேன், அறிவு இருந்தது.
Old Testament, New Testament, everything I knew.
பழைய ஏற்பாட்டையும் படித்திருந்தேன், புதிய ஏற்பாட்டையும் படித்திருந்தேன்.
Only power was not there.
அங்கே வல்லமை தான் இல்லை.
So I said, Lord,
ஆண்டவரே,
I started reading the Bible and I found the disciples received power when the Holy Spirit came.
நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரை தேடினார்கள்.
So I said, I must get this power.
அந்த சிஷ்யர்கள் பெற்ற அந்த வல்லம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று கேட்டேன்.
In the brethren assembly where I was going, nobody spoke about it.
நான் போய் கொண்டிருந்த பிரதரின் அசம்பிளி சபையில் யாரும் அதை குறித்து பேசவில்லை.
They said, brother, you got everything when you were born again.
நீங்கள் மறுபடியும் பிறந்தவுடனே இந்த அபிஷேகத்தை எல்லாம் பெற்றுக் கொண்டீர்கள் என்று சொன்னார்கள்.
I said, I didn't get everything and looking at you people it doesn't look as if you also got everything.
ஏன் நான் அப்பொழுது பெறவில்லை, உங்களை பார்த்தாலும் பெற்றுக் கொண்டவர்களை போல தெரியவும் இல்லை என்று சொன்னேன்.
So then somebody told me.
ஒருவர் இடத்திலே சொன்னார்,
see, I was only 22 years old.
அப்பொழுது எனக்கு 22 வயது தான் இருந்தது.
I did not know much about Christianity.
கிறிஸ்தவத்தை குறித்து அதிகமாக எனக்கு தெரியாது.
I was born again, just I was baptized only when I was 21.
21 வயது இருக்கும் பொழுது தான் ஞானஸ்நானம் பெற்றேன்.
So somebody said,
யாரோ ஒரு சொன்னார்,
you want power of the Holy Spirit, you must go to Pentecost.
பரிசுத்தான் அபிஷேகம் வேண்டுமானால் பெந்தெகோஸ்தே சபைக்கு போங்கள்.
So I said, okay, I'll go.
சரி, நான் போகிறேன் என்றேன்.
So I went to visit some church.
ஆகவே அங்க உள்ள ஒரு பெந்தெகோஸ்தே சபைக்கு சென்றேன்.
And the pastor there told me.
அங்குள்ள பாஸ்டர் சொன்னார்,
okay, you pray.
ஜெபிங்கள் என்று சொன்னார்.
Keep on saying hallelujah.
Hallelujah, hallelujah, hallelujah சொல்லி கொண்டே இருங்கள்
என்று சொன்னார். Just keep on saying hallelujah,
hallelujah. Hallelujah, 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 hallelujah சொல்லி கொண்டே இருங்கள்
என்று சொன்னார். I said, I'm not going to say that.
நான் சொல்ல மாட்டேன் என்று
சொன்னார். Why should I say that?
ஏன் நான் அதை சொல்ல வேண்டும்?
Nobody told the apostles when they were waiting in the upper room, keep on saying hallelujah.
மேல் இருளிலே சீஷர்கள் தங்கி இருக்கும் பொழுது அல்லேலூயா 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை.
ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். I said, what is this?
ஸ்தோத்ரம் 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 என்று திரும்பி திரும்பி கொண்டே சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை.
I said, Jesus said, don't use meaningless repetition.
அர்த்தமற்ற விதத்திலே நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ளே இருக்க வேண்டாம் என்று சொன்னார்.
I went to the meetings in the Pentecostal church.
ஆகவே அப்பொழுது பெந்தெகோஸ்தே சபைக்கு நான் கூட்டங்களுக்கு சென்றேன்.
And I saw they had noise but not power.
அவர்கள் சத்தம் அதிகமாக இருந்தது, ஆனால் வல்லமை அங்கே இல்லை.
So I came back home.
ஆக வீட்டுக்கு நான்
திரும்பி, and I saw those pastors loved money more than anybody else in Christendom.
கிறிஸ்தவத்திலே மற்றவர்களை காட்டிலும் அந்த பாஸ்டர் அதிகமாக பண ஆசையுடையவர்களாக இருந்தார்கள்.
I said, this cannot be the power of the Holy Spirit.
இது பரிசுத்தாவினுடைய வல்லமையா இருக்க முடியாது என்று
சொல்லி, Holy Spirit will deliver us from love of money, not make us bigger lovers of money.
பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையானது நம்மை பண ஆசையிலிருந்து விடுதலையாக்குமே ஒழிய
பண
ஆசை உள்ளவர்களாய் மாற்றாது.
I went to my room.
நான் அறைக்கு சென்றேன்.
I was working in the navy those days.
அந்த நாட்களிலே கப்பற்படையிலே பணி செய்து கொண்டிருந்தேன்.
I knelt down before God.
தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டேன்.
And I said, Lord,
ஆண்டவரே,
I don't want what the brethren have.
பிரதரன் மக்கள் பெற்றுக்கொண்டது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே.
I don't want what the Pentecostals have.
ஆண்டவரே, பெந்தெகோஸ்தே மக்கள் பெற்றுக்கொண்டது எனக்கு
வேண்டாம். I want what Peter, James and John got on the day of Pentecost.
பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்கள் பெந்தெகோஸ்தாலே பெற்றுக்கொண்டார்களே அந்த வல்லமை எனக்கு வேண்டும் ஆண்டவரே.
The real thing.
ஆண்டவரே, உண்மையான அந்த ஆவி எனக்கு வேண்டும்.
I don't want some cheap counterfeit diamond. I want the real thing.
ஆண்டவரே, போலியான ஒரு வைரம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, மெய்யான காரியம் எனக்கு வேண்டும்.
You know there is real gold and counterfeit gold.
உங்களுக்கு தெரியுமா, உண்மையான தங்கம் இருக்கிறது, போலியான தங்கம் இருக்கிறது.
Diamonds, counterfeit diamonds.
வைரம் என்பது உண்மையான வைரமும் இருக்கிறது, போலியான வைரமும் இருக்கிறது.
There's real power of the Holy Spirit and counterfeit power also.
உண்மையான பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையும் இருக்கிறது, அதற்கு போலியான வல்லமையும் இருக்கிறது.
And I sought God on my own.
நானாக தனியாக நான் ஆண்டவரை தேடினேன்.
And God met with me.
ஆண்டவர் என்னை சந்தித்தார்.
He not only gave me the gift of tongues, he gave me power.
பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளும்போது எனக்கு அவர் அந்நிய பாஷையை மட்டும் கொடுக்கவில்லை, அதோடு கூட வல்லமையும் கொடுத்தார்.
Power to overcome sin.
பாவத்தை மேற்கொள்ள முடியாத வல்லமை.
Power to overcome my uncontrolled anger.
கட்டுப்படுத்த முடியாத கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத வல்லமையை கொடுத்தார்.
Power to control my eyes.
இந்த கண்களை கட்டுப்படுத்த முடியாத வல்லமையை கொடுத்தார்.
Power to preach God's word.
தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியாத வல்லமையை கொடுத்தார்.
But God tested me first to see what I wanted.
முதலாவதாக எனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படி என்னை சோதித்தார்.
Above all, power to stop seeking my own interests.
எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கானவிலேயே தேடக்கூடிய காரியத்தை நிறுத்த முடியாத ஒரு வல்லமை.
Then I understood why God gave the Holy Spirit.
அப்பொழுதுதான் ஏன் தேவன் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுத்தார் என்பதை விளங்கிக் கொண்டேன்.
The way to life is narrow.
ஜீவனுக்கு போகிற வாசல் ஆனது இடுக்கமாக இருக்கிறது.
Very few people find it.
வெகு சிலரே அதை கண்டுபிடிக்கிறார்கள்.
How is it so many people go to churches but very few find the way to life?
ஏன் அநேகர் சபைக்கு சென்றும் ஒரு வெகு சிலர் தான் இந்த ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறார்கள்?
Because the devil is deceiving everybody.
ஏனென்றால் பிசாசு எல்லாரையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்.
He is making them satisfied with Bible knowledge.
வேத அறிவினாலே திருப்திப்பட முடியாக ஏமாற்றி விடுகிறான்.
Prayer, fasting, tithing and all that.
ஜெபம் பண்ணினால் போதும்,
உங்களுக்குரிய
எல்லா பிரச்சனைகளுக்கும் உள்ள அடிப்படை காரணம் நீங்கள் உங்களுக்கானவிலேயே
தேடுகிறீர்கள்.
வாழ்க்கையானது சந்தோஷமற்றதா இருக்கிறது.
My life became so happy when God began to deliver me from seeking my own interests.
என்னுடைய சொந்த விருப்புகளை தேடுகிறது தேவன் என்னை விடுதலையாக்கின பொழுது தேவன் சந்தோஷத்தால் நிரப்பினார்.
My life became full of joy, not only Sunday morning but 7 days of the week.
ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, வாரத்தில் உள்ள 7 நாட்களும் என்னுடைய வாழ்க்கையானது சந்தோஷத்தால் நிரம்பியது.
I want to say to all of you, God will do that for you.
எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், தேவன் எல்லாருக்கும் அதை செய்ய முடியும்.
This is the type of church we want to build.
இப்படிப்பட்ட சபையை தான் கட்ட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.
People who want to seek God's interests only.
தேவனுடைய விருப்பத்தை மட்டும் தேடுகிற ஜனங்கள் உள்ள சபை.
Not just with Bible knowledge.
வேத அறிவு மட்டும் நிறைந்தவர்கள் அல்ல.
That is God's desire.
இதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது.
You know, 1 Timothy is better than 100 other people who seek their own interests.
தனக்கானவிலேயே தேடுகிற 100 பேர்களை காட்டிலும் தேவனுக்கானவிலேயே தேடுகிற ஒரு தீமோத்தேயு சிறந்தது.
Way back in the beginning,
ஆதியிலே நாம் போகும்போது
I told you that God told Adam he must rule.
நீ ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார்.
I want to show you the story of Adam's son Cain.
ஆதாமுடைய மகன் காயினுடைய கதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Genesis chapter 4.
ஆதியாகமம் 4 அதிகாரம்.
Cain was not an atheist.
காயின் ஒரு நாஸ்திகன் அல்ல.
He came to offer something to God.
தேவனிடத்தில் ஒன்றை கொடுக்கும்படியாக வந்தான்.
Now if I were to ask you,
நான் உங்களை பார்த்து கேட்கிறேன்,
is anybody sitting here like Cain?
காயினை போல யாராவது இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா?
Say, no, I'm not like Cain.
இல்லை, நான் காயினை போல இல்லை என்று சொல்லுவீர்கள்.
Will any of you name your children Cain?
யாராவது உங்கள் பிள்ளைகளுக்கு காயின் என்று பெயர் வைப்பீர்களா?
I've never heard of any Christian naming his son Cain.
எந்த கிறிஸ்தவனும் தன்னுடைய மகனுக்கு காயின் என்று பெயர் வைப்பதை நான் கேட்டதே இல்லை.
But you need to ask yourself whether you have the spirit of Cain.
ஆனால் காயினுடைய ஆவி எனக்கு இருக்கிறதா என்று ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டும்.
What is the spirit of Cain?
காயினுடைய ஆவி என்ன?
He was jealous of his younger brother.
தன்னுடைய இளைய சகோதரன் மீது பொறாமை கொண்டவனாய் இருந்தான்.
They both offered sacrifice to God.
இருவருமே தேவனுக்கு பலி செலுத்தினார்கள்.
The fire fell on Abel's offering.
அக்கினியானது ஆபேலுடைய காணிக்கையின் மேல் விழுந்து அதை அங்கீகரித்தது.
Cain is waiting for the fire, no fire on his offering.
காயின் அக்கினி வரும் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறான், ஆனால் அக்கினியே வரவில்லை.
And he became jealous of his younger brother.
தன்னுடைய தம்பியை பார்த்து பொறாமைப்பட ஆரம்பித்தான்.
Now I want to ask you,
உங்களை பார்த்து நான் கேட்கிறேன்,
are you jealous of anybody?
யாரை குறித்தாகிலும் நீங்கள் பொறாமை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா?
Are you jealous of somebody who has got more than you?
உங்களை காட்டிலும் அதிகமாக ஒன்றை பெற்றிருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பொறாமை வருகிறதா?
Who is more on fire than you?
உங்களை காட்டிலும் அதிகமாய் அக்கினி அபிஷேகத்தை பெற்றவர்களை பார்க்கும் பொழுது பொறாமையா இருக்கிறதா?
Who has got more money or more knowledge of the Bible or more gift?
உங்களை காட்டிலும் அதிகமாக பணமோ வேத அறிவோ அல்லது வரங்களோ பெற்றவர்களை பார்க்கும் பொழுது நீங்கள் பொறாமைப்படுகிறீர்களா?
Children are better than you.
அவருடைய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளை காட்டிலும் சிறந்தவர்களாக இருக்கிறவர்களாலே பொறாமைப்படுகிறீர்களா?
Then
அப்படியானால்
your name is Cain.
உங்களுடைய பெயர் காயின்.
That is the mark of a man who's got the spirit of Cain.
காயினுடைய ஆவியை பெற்ற ஒரு மனிதனுடைய அடையாளம்.
Why?
ஏன்?
Because you're seeking your own interests.
உங்களுக்கு விருப்பமானவிலே நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்.
What did the Lord tell Cain?
காயினை பார்த்து தேவன் என்ன சொன்னார்?
Chapter 4 verse 7.
4வது அதிகாரம் 7வது வசனம்.
Sin is crouching at your door.
பாவம் உன்னுடைய வாசற்படியிலே படுத்திருக்கும்.
But you must master it.
ஆனால் நீ அதை ஆண்டு கொள்ளுவாய்.
You know what the Lord is telling you today?
ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா?
Sin is very close to you.
பாவம் மிகவும் அருகாமையிலே இருக்கிறது.
But you must conquer it.
ஆனால் நீயோ அதை ஆண்டு கொள்ள வேண்டும்.
You must rule.
நீ அதை ஆண்டு கொள்ள வேண்டும்.
I will give you the power of the Holy Spirit for you to overcome.
ஜெயிக்கும்படியாய் உனக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நான் கொடுக்க போகிறேன்.
You want that?
உங்களுக்கு அது தேவையா?
Let's bow our heads before God.
தேவனுக்கு முன்பாக நாம் தலைகளை வணங்குவோம்.
When you say Lord,
நீங்கள் சொல்லுவீர்களா ஆண்டவரே,
I want the power to overcome this selfish, self-centered life.
சுயநலமான தன்னலமான சுயத்தியை தேடுகிறதான மையமாக வைத்திருக்கிற வாழ்க்கையில நான் விடுதலை பெற விரும்புகிறேன்.
Thank you for giving me light on myself today.
இன்றைக்கு ஆண்டவரே என்னை குறித்து நீர் கொடுத்த வெளிச்சத்துக்காக உமக்கு நன்றி.
I want the real power of the Holy Spirit.
ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய மெய்யான வல்லமை எனக்கு தேவை.
Help me Lord.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்.
Give me the real power of the Holy Spirit.
ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய உண்மையான வல்லமை எனக்கு தாரும்.
Thank you Lord.
நன்றி ஆண்டவரே.
I know you'll do this for me.
நீர் எனக்கு இதை செய்வீர் என்று நான் நம்புகிறேன்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
I pray for even one or two people here who are sincerely crying out to you today.
ஆண்டவரே இன்று இரவு உம்மை நோக்கி உண்மையாய் கதறுகிற அவர்கள் ஒருவர் இருவரா இருந்தாலும் கூட அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
Even if it's only one or two people in this crowd.
ஆண்டவரே இந்த கூட்டத்திலே ஏதோ ஒருவரோ இருவரோ இருந்தாலும் ஆண்டவரே சரி ஆண்டவரே.
I pray you will meet with them and change their life today.
ஆண்டவரே அவர்களை நீர் இன்று சந்தித்து அவருடைய வாழ்க்கையை மாற்றும்படிக்காய் ஜெபிக்கிறேன்.
Lord bring us into that wonderful life of Jesus.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஜீவனுக்குள்ளாக எங்களை
கொண்டு வா. We can be conquerors.
ஆண்டவரே நாங்கள் ஜெயாளிகளாய் மாற முடியுமே.
Help us Lord.
எங்களை உதவி செய்யும் ஆண்டவரே.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
Amen.
Amen.
So we'll think more about this tomorrow evening.
ஆகவே நாளை மாலையும் இதை குறித்து அதிகமாக நாம் சிந்திப்போம்.
That will be our last meeting. Please
நாளை மாலைதான் நம்முடைய கடைசி கூட்டமாக இருக்கும்.
Because God wants you to enter into this life.
இந்த ஜீவனுக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
He doesn't want you to just know about it. He wants you to enter in.
நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று மட்டும் தேவன் விரும்புவதில்லை. இதற்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.